ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கொடுத்தாபன வான் அலைகளில் நாம் உங்களுக்காக தர இருக்கின்ற சிறப்பு நேர்காணல். இந்த சிறப்பு நேர்காணல் நிகழ்விலே நாம் ஈழத்திலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு வருகை தந்திருக்கின்ற எழுத்தாளர் இரா சந்திரசேகரம் என்று அறியப்படுகின்ற திரு சந்திரசேகர சர்மா அவர்களை இப்பொழுது கலையகத்திலே சந்திக்கின்றோம். வணக்கம்.
வணக்கம் கானா பிரபா அவர்களே.
வணக்கம் வணக்கம். உங்களை நேரடியாக கலையகத்திலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம்.
இந்த புலம்பெயர்ந்த நாட்டிலே உங்களை சந்திப்பதை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன்.
மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அதேவேளை இன்றைய நிகழ்ச்சியிலே உங்களுடைய அந்த இலக்கிய வரவு, நீங்கள் இலக்கிய உலகிலே பங்களித்த செயற்பாடுகள் மற்றும் சமூக ரீதியாக நீங்கள் இப்பொழுது பங்களித்து வருகின்ற சமூக செயற்பாடு போன்றவற்றை பற்றி பேச இருக்கின்றோம். அந்த வகையிலே ஆரம்பத்திலே உங்களை பற்றி சொல்லுங்களேன். நீங்கள் எங்கே பிறந்தீர்கள்? ஈழத்தில் உங்களுடைய தொழிலாக, முக்கிய தொழிலாக நீங்கள் இதனை ஏற்றுக்கொண்டு நீங்கள் செயற்பட்டீர்கள், அதை பற்றி சொல்லுங்களேன்.
நன்றி. நான் பிறந்தது ஆவரங்கால் என்ற கிராமத்தில், படித்தது ஆவரங்கால் மெதரிச மிஷன் பள்ளிக்கூடத்தில், பின்னர் புகழ்பெற்ற புத்தூர் சோமாஸ்கந்த கல்லூரியில் படித்தேன். அப்பொழுது எங்களுடைய தகப்பனார் ரத்தின சர்மா அவர்கள் ஆவரங்கால் சிவன் கோயிலில் முக்கியமான குருவாக இருந்தார். கோயில் வேலைகளை சின்ன வயதிலே நான் பங்களித்திருக்கின்றேன். அதன் பின்னர் நாங்கள் நாவலப்பட்டிக்கு போக வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது. நாவலப்பட்டியில் கதிரேசன் கோயிலில் அப்பா பிரதம பூசகராக இருந்தார். அப்பொழுது நான் அங்கே இருந்த சென்னன்றூர் பள்ளிக்கூடத்தில் நான் படித்தேன். சென்னன்றூர் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது பல புத்தகங்களை வாசிக்கின்ற சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அப்பொழுது டாக்டர் மு வரதராசன் என்ற அவருடைய புத்தகங்கள் பிரபல்யம் அடைந்திருந்த காலம். அவர் எழுதிய 60 புத்தகங்களை நான் வாசித்து முடித்திருந்தேன். அதன் பின்னர் என்னை கவர்ந்த எழுத்தாளர்கள் ஜெயகாந்தன் அவர்கள், அதன் பின்னர் நாவண்ணா பாலசாரதி அவர்கள், மணிமணன் என்று எழுதினவர், குறிஞ்சி மலர், பொன்விலங்கு போன்றவர் இவற்றை எழுதியிருந்தார்கள். இவர்களை இவற்றை படிக்கும் பொழுது எனக்கும் எழுத வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. அப்பொழுது நான் கட்டுரைகளையும் சிறுகதையும் எழுதி தினகரன், வீரேஸ்வரி போன்ற பத்திரிகைகளுக்கு கொடுத்தேன். அவர்கள் எந்த மாற்றமும் செய்யாமல் அவற்றை வெளியிட்டார்.
எந்த காலகட்டம் அது?
அது நாங்கள் சொல்லலாம், 60 ஆண்டளவில் இந்த புத்தகங்கள் எனக்கு கைக்கு கிடைத்தன. அவற்றை வாசிக்கும் பொழுது மிகவும் ஆர்வமாக இருந்தது. அவற்றை பார்த்தே நான் எழுத துவங்கினேன். அந்த எழுத்துக்கு பத்திரிகைகள் மிக முக்கியமான இடத்தை கொடுத்தபடியால் தொடர்ந்து எழுதக்கூடியதாக இருந்தது.
அந்த காலகட்டத்திலே வீரேஸ்வரி, தினகரன் இவற்றை தவிர வேறு பத்திரிகைகளும் வந்திருக்கின்றன. ஆனால் நீங்கள் அவற்றிலே தான் அதிக பங்களிப்பை செய்திருக்கிறீர்கள். அப்படியா?
அவற்றை எழுதிக்கிறேன். பின்னர் வந்து மல்லிகை வந்தது. மல்லிகையில் பல கட்டுரைகள் எழுதியிருக்கின்றேன், கதைகள் எழுதியிருக்கின்றேன், சிறுகதைகள் முக்கியமாக எழுதியிருக்கின்றேன். இந்திய பத்திரிகையாக தீபம் என்ற பத்திரிகை, நாவண்ணா பாலசாரி அவர்கள் எழுதிய தீபம் என்ற பத்திரிகையில் எனக்கு சிறுகதைகள் வெளிவந்தன. கலைமைகளில் சில வெளிவந்தன. தமிழ்வாணன் கல்கண்டிலே நான் நிறைய எழுதியிருக்கின்றேன். இப்பொழுது எழுதவில்லை. அதில் அதிகமான கதைகளை எழுதியிருக்கின்றேன். அவற்றை நான் புத்தமாக போடவில்லை, போட வேண்டிய முயற்சியில் இருக்கின்றேன். நாவண்ணா பாலசாரி அவர்கள் எனது நெருங்கிய நண்பராக இருந்தவர்கள்.
தீபம்
அவர் இலங்கைக்கு வந்தபோது நான் அவரை நேரில் சந்தித்து இலங்கை பூராக கூட்டிக்கு வந்து காட்டியிருக்கின்றேன். அதன் பிறகு இலக்கிய கூட்டங்களை நாவலப்பட்டியில் நடத்தியிருக்கின்றோம். காலையிலே நோட்டீஸ் அடித்து கொடுத்து மாலையில் அவரை கொழும்பிலிருந்து கூட்டி வந்து வைத்தபோது மண்டபத்திலிருந்து சனங்கள் இருந்தன. கூறினார்கள். நாவண்ணா முத்தையா அவர்கள்,
ஆத்மஜோதி
தலைமையில் இவர் நான் பாலசாரி அவர்கள் பேசினார்கள். எங்களை வீட்டில் வந்து தங்கினார்கள். அது பெரிய பேறு.
அது இப்போ நாவலப்பட்டி என்பது தமிழர்கள் வாழ்கின்ற ஒரு பிரதேசம். அங்கே குறிப்பாக அந்த இந்தியாவிலிருந்து வந்த எங்களுடைய மலையக தமிழர்கள் அதிகமாக வாழுகின்ற ஒரு இல்லையா
நாவலப்பட்டி.
அதிலே வந்து அந்த பங்களிப்பு என்று சொல்லும் பொழுது குறிப்பாக இந்த நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வாசிப்பு பழக்கம் என்பது அங்கே தான் பரவலாக ஏற்பட்டதாக குறிப்பிட்டிருந்தீர்கள். அந்த நூல்களை வாங்கி படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த இடத்துலேயே உங்களுக்கு கிடைத்ததா?
ஆம். ஏனென்றால் இன்னொன்று சொல்லணும், நாங்கள் எங்களை வீட்டிலேயே நாங்கள் ஒரு படிப்பகத்தை உண்டாக்கினோம், கலைமகள் படிப்பகம். அதை உண்டாக்கிய போது நிறைய புத்தகங்களை வாங்க வேண்டியிருக்கு. நான் புத்தகசாலை போனால் நான் வெளியில் வேறு 3 மணி நேரம் செல்லும், எல்லாத்தையும் வாசித்து சில புத்தகங்களை வாங்குவேன். வாங்கி கொண்டு வந்து அப்படியே சேர்த்ததில் ஒரு கலைமகள் படிப்பகம் 150-200 புத்தகங்களோடு தொடங்கினோம். அதிலே பல எழுத்தாளர்கள் படித்து இன்றும் தோன்றியிருக்கிறார்கள் எழுத்தாளர்கள். அதில் குறிப்பிட வேணுமென்றால் அண்மையில் காலம் சென்ற பான ஆப்டின், எங்களுடைய பாசறையிலே வளர்ந்தவர்.
ஓஹோ.
புப்பிச சக்கரவர்த்தி என்று பெயர் பெற்ற எய் மனோன் அவர்கள் எங்களுடைய கலைமகள் படிப்பதில் வந்து படித்து உருவானவர்கள். அவர்களே தங்களை இதில் வளர்ந்ததாக சொல்லியிருக்கின்றார்கள். இன்னும் பலர் தோன்றி இலங்கை பூராக எழுத்தாளர்களாகவும் கவிஞர்களாகவும் இப்பொழுதும் முடிந்து கொண்டிருக்கின்றார்கள்.
இந்த 60-ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே இப்பொழுது வந்து பார்த்தீர்கள் என்றால் இலங்கையிலே புத்தக சாலைகள் என்பது மிக மிக குறைவு. குறிப்பாக பூபாலசிங்கம் புத்தக சாலை தான் அங்கே குறிப்பிடத்தக்க அளவுக்கு புத்தகங்களை வைத்திருக்கின்ற ஒரு புத்தக சாலை. அந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய இளமை பிராயத்திலே இப்படியான புத்தகங்களை தேடி சேகரித்த காலகட்டத்திலே இவற்றை பெறுவது என்பது எப்படியான ஒரு வகையிலே உங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருந்தது?
மிகவும் இலேசாக இருந்தேன். பூபாலசிங்கம் புத்தக சாலை, ஸ்ரீலங்கா புத்தக சாலை, பல புத்தக சாலைகள் யாழ்ப்பாணத்தில் இருந்தன.
சுப்பிரமணிய புத்தக சாலை
எங்கு சென்றாலும் புத்தகங்கள் அடுக்கி வைத்திருப்பார். நிறைய இந்தியாவிலிருந்து வருகின்ற, இந்தியாவில் அடித்தவுடன் உடனே இங்கே கிடைக்கும். மிக விலை குறைந்த காலம், முக்கியமாக திமுக புத்தகங்கள் உடனே கிடைக்கும். கருணாநிதி புத்தகங்கள் அடித்து ஒரு கிழமை ரெண்டு கிழமைகள் யாழ்ப்பாணத்தில் கிடைக்கும். ஆகவே அவற்றை கூட நாங்கள் வாங்கி வாசித்திருக்கின்றோம்.
வாங்கி, ஆனால் நீங்கள் அவற்றை நாவலப்பட்டிக்கு சென்று எடுத்து சென்று அங்கே களஞ்சியமாக
அப்படி செய்திருக்கிறேன். நான் நாவலப்படி வசிக்க வேண்டி வந்த காலத்தில், படித்த காலத்தில் அதே பள்ளிக்கூடத்தில் நான் ஆசிரியராக வந்தேன். அப்பொழுது எங்கள் வீட்டிலே அப்போ தான் இந்த கலைமகள் படிப்பு துவங்கினோம். நிறைய மாணவர்கள் வந்து படித்தார்கள், ஊக்குவித்தோம். பல பேர் ஊக்குவித்து இன்றும் அதை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதில் முக்கியமானவர் மானா அப்படின்னு அவர்கள்.
அருமை. அதில் இப்போ பார்த்தீர்கள் என்றால் இன்று வந்து ஈழத்தெளிய எழுத்தாளர்கள் ஒரு சிலர் இந்திய சஞ்சிகைகளிலே எழுதினாலும் கூட நீங்கள் குறிப்பிட்டது போன்று உங்களை போன்ற பல எழுத்தாளர்கள், ஈழத்து எழுத்தாளர்களுக்கு அந்த காலகட்டத்திலே களம் அமைத்து தந்ததிலே கலைமகள், தீபம் போன்ற பத்திரிகைகளுக்கு கண்டிப்பாக ஒரு பங்கு
முக்கியமான இடம் இருக்கிறது. ஏன்னா கலைமகள் கீவாஜா அவர்கள், தெளிவத்தை ஜோசப் போன்ற எழுத்தாளர்கள் உண்டாக்கியவர், அவருடைய கதைகளையும் வெளியிட்டார்கள். தீபம் ஈழத்து இலக்கிய மலரின்றி ஒன்றை வெளியிட்டது.
ஓஹோ.
அது மாத்திரமல்ல ஈழத்து இலக்கிய ஆக்களுக்கு அங்கே களம் அமைத்து கொடுத்து எழுதினார்கள்.
இதில்
இன்னொன்று சொல்ல வேணும், நான் இந்தியாவுக்கு சென்றபோது தீபம் ஆசிரியர் வீட்டு போனவர் தீபம் ஜெகாந்தனுக்கு ஃபோன் பண்ணி, இலங்கையிலிருந்து சந்தசரன் வந்திருக்கிறார், உங்களை சந்திக்கணுமான சொன்னது. ஜெகாந்தன் அங்கே இது வந்தார். ஜெகாந்தன், அசோகமித்திரன், நவனா பாலசாரியும் போல அவருடைய ஆஃபீஸிலே வைத்து கலைத்த போது நான் ஒரு கேள்வி கேட்டேன். ஜெகாந்தனை, ஈழத்து இலக்கியங்கள் உங்களுக்கு விளங்குகிறவா என்று கேட்டேன். அவர் சொன்னார், எனக்கு விளங்கினால்தான் இலக்கியமா, உங்களுடைய இலக்கியம் இலக்கியம்தான். நீங்கள் எப்படி எங்களுடைய தாசில்தாரை விளங்கிக் கொள்கிறீர்களோ அதுபோல் நாங்கள் உங்களுடைய விதானையாரை விளங்கிக் கொள்ள வேண்டும்.
அருமை.
ஆங்கில புத்தகம் படிக்கிறோம், எல்லா சொல்லுமா விளங்கி விடுகின்றது. ஆகவே உங்களோட இலக்கியம் இலக்கியம்தான், அது நான் தான் இலக்கியம் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று அருமையான ஒரு பதிலை தந்திருந்தார்.
அருமை. அருமை.
அதை பார்த்து நவநா பாசரையும் அசோமித்திரரும் சிரித்து கொண்டார்கள். அது எனக்கு பெரிய பெருமையாக இருந்தது. என்ற இலத்து இலக்கியத்துக்கு நவநா பாசரை போன்றவர்கள், ஜெகாந்தன் போன்றவர்கள் நல்ல இடத்தை கொடுத்தார்கள். இலங்கையிலிருந்து எழுத்தாளர் போனால் ஜெகாந்தன் தேடி வந்து சந்திக்கின்ற ஒரு குணமுள்ளவராக இருந்தார். ஆனால் வெட்டோடு சொல்றதா கதைப்பார், அது உங்களுக்கு தெரிந்த விஷயம்.
நிச்சயமாக, நிச்சயமாக. அது அந்த இலக்கியவாதிகளுக்கே இருக்கக்கூடிய ஒரு
கர்வம்.
கர்வம்
அவர், அவருக்கு அந்த இலக்கிய கர்வம், அதாவது தார்மீக கோபம் பெறுபவர்களுக்கு. நவநா பாசரி சொல்வார், எனக்கு தார்மீக கோபம் பெறுகிறது என்றும், பாரதிக்கு வந்தது போல தார்மீக கோபங்கள் வரும். அப்படியான எழுத்தாளரை நான் ரெண்டு இவர்களை கண்டிருக்கிறேன்.
ஆனால் இப்போ பார்த்தீர்கள் என்றால் ஈழத்து இந்திய எழுத்தாளர்கள் என்று சொல்லும் பொழுது இந்திய எழுத்தாளர்களை பொறுத்தவரையிலே இந்த ஈழத்து இலக்கியம் மீது ஒரு தீரா வேட்கை வருவதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
இங்கே எழுதி இருக்கின்ற எழுத்தாளர்கள் நல்ல தமிழ் எழுதுவது, போய் பேசினா யாருமே இங்கே இலங்கையில் உள்ள எழுத்தாளர்கள் மேடையேற்றி விட்டால் அழகாக பேசுவார்கள். ஆனால் இந்திய எழுத்தாளர்கள் சில பேருக்கு மேடையில் பேச தெரியாது. சொற்களை சேர்த்து இப்பொழுது இப்போ இந்த காலர்கள்
முன்னோடியாக
வந்து என்று சொல்லி இடையிலே கதைப்பார்கள், ஆங்கில சொற்களை போட்டு கதைப்பார்கள். ஆனால் இங்கே இலங்கையில் எழுத எழும்ப சொன்னால் அழகான தமிழிலே பேசக்கூடிய ஆற்றல் இருந்தது, அது தமிழ் நல்லா இருந்தது, வசன நட நல்லா இருந்தது. அதனாலே இந்திய எழுத்தாளர்கள் தமிழ் இலக்கியங்களை வாங்கி வாசிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுது. இதுக்கு முக்கியமாக நான் இங்கே சொல்லணும், டொமினிக் ஜீவா அவர்கள் மல்லிகையின் மூலமாக அடிக்கடி சென்று இந்த வாசிப்புக்கு அங்கே ஊக்கம் கொடுத்தவர் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன்.
ஒரு இலக்கிய பாலத்தை ஏற்படுத்தியவர்
என்று சொல்லலாம்.
இப்போ நீங்கள் வந்து இரண்டு விதமான பெயர்களிலே இலக்கிய உலகிலே அறியப்படுகின்றீர்கள், ஏன் அப்படி இரண்டு விதமான பெயர்களை?
நான் ஆரம்பத்தில் சிறுகதை எழுதும் பொழுது சந்திரசேகரன், இரத்தின சர்மா சஞ்சேரன் இர ரெண்டு சஞ்சேரன் சொன்னேன். இரண்டு போடுறது இன்னொரு இருந்து இரா சிவலிங்கம் வந்து எங்களை பேர் அடிச்சா அச்சரிக்கும் போட இரா ஆண்டு அடிச்சு விடுவார். இரண்ட இரா இரண்ட பேர்கள் இல்லை சில பேர் இருந்தது. திமுகவில் இரா நெடுஞ்செழியன் ஒரு பேர் வைத்தவர்கள் இருந்தவர். அப்போ எங்களை இரா பார்த்தவர்கள் அவர் இரா ஆண்டு தான் அஞ்சு கோப்பர் கூட ஞாபகம் பெறும். சிவலிங்கத்துக்கு அந்த பிரச்சனை இருந்தது. நான் இரா சந்தசேரன் எழுத துவங்கினேன். கட்டுரை எழுதும் பொழுது எனக்கு முழு பேரில் இரா சந்தேக சர்மா எழுதுகிறேன். முக்கியமாக விஞ்ஞான கட்டுரைகள், அதே சமயத்தில் சுற்றாடல் பாதுகாப்பு கட்டுரைகள்.
அப்படி அந்த அச்சடிக்கும் பொழுது அப்படி என்றால் இரா என்ற பேர்லேயே வந்து விட்டதா அல்லது இர என்ற பேர்லேயே தான் நீங்கள்
இப்போ பிறகு அடிக்க துவங்கினார்கள்? நான் சொல்லியிருந்தேன் சில பேர் முக்கியமாக சொல்லி அது திருத்தினபடியால் அது சரியாக வந்தது.
பொதுவாகவே இந்த சிறுகதை எழுத்தாளர்கள் ஏதாவது ஒரு களத்தை மையமாக வைத்துக்கொண்டு பொதுவாக எழுதுபவர்கள் பலர் இருக்கின்றார்கள். அதை தவிர அவர்களுடைய நடையிலே ஒரு கட்டாயம் ஒரு தனித்துவம் இருக்கும். உங்களை பொறுத்தவரையிலே உங்களை அடையாளப்படுத்த நீங்கள் இந்த சிறுகதை உலகிலே நீங்கள் எப்படியான ஒரு தனித்துவத்தை பேணியிருந்தீர்கள்?
ஆரம்பத்திலே நான் மலைநாட்டில் வாழ்ந்தபடியால் மலைநாட்டு தொழிலாளர்கள் வர்ற கஷ்டத்தை பற்றி கனகதைகளை எழுதிக்கின்றேன், அதிகமான கதைகளை எழுதிக்கின்றேன். பனிமூட்டம் என்ற ஒரு கதை எழுதினேன், அது தினகரன் வழிவந்து பெயர் பெற்ற ஒரு கதை. அது தொழிலாளர்களை பற்றிய கஷ்டங்களை பற்றி எழுதினது. என்னுடைய மாணவர்கள் அல்லது என்னுடைய நண்பர்கள் அதிகமாக தோட்ட தொழிலாளர்கள், அந்த குடும்பங்களிலேருந்து வந்தவர்கள். அப்போ அவர்கள் வீட்டுக்கு போனபோது லயன்களிலே போய் நான் தங்கியிருக்கின்றேன். அவர்கள் பட்ட பாடல்கள் நான் பார்த்துருக்கின்றேன். ஆகவே அநேகமான கதைகள் அப்படி வெளிவந்தன.
அதாவது தோட்ட தொழிலாளர்கள் சந்திக்கின்ற சவால்கள் அவர்களுடைய வேதனை, வாழ்க்கை முறை,
கங்காணிமார் செய்கின்ற அடாவடித்தனங்கள், அவர் பற்றியெல்லாம் நந்தி போன்ற எழுத்தாளர்கள் எழுதியிருக்கிறார்கள் நாவலாக. இது நந்தி அவர்கள் நாவலப்பட்டி அந்த நாவலப்பட்டி இருந்தவர்கள். மலைநாட்டை பற்றி மலைக்குழந்து பெயர் பெற்ற நாவலத்தை எழுதியிருக்கின்றார். அவர் எனக்கு நெருங்கிய நண்பர். அவரோடு சேர்ந்தபடியாலும் மலைநாட்டை பற்றிய எழுதக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது. மலைக்குழந்து மாத்திரமல்ல, அவர் பல சிறுகதைகளையும் எழுதியிருக்கின்றார். அப்போ மலைநாட்டில் எழுத்தாளர்களோடு எனக்கு கணவரோட பழக்கம் இருக்கின்றது. சலிபதி ஜோசப் என்னுடைய நண்பர். ஆகவே அவர்களை அவருடைய சிறுகதை பற்றி வாசிக்கும் பொழுதும் எனக்கு எழுதக்கூடிய சந்தர்ப்பங்கள் கணக்கு ஏற்பட்டன. இன்னொன்று, என்னுடைய வாழ்வியல், நான் வளர்ந்த சூழல், என்னுடைய அப்பா பட்ட கஷ்டங்கள், கோயில்களில் வேலை செய்யும் பொழுது பட்ட கஷ்டங்கள், அதை வைத்து பல சிறுகதை எழுதியிருக்கின்றேன். சொந்த அனுபவங்களை வைத்து பல சிறுகதைகள் எழுதி போட்டு எழுதின போது அவைகள் மிகவும் பெயர் பெற்றன. பாதிக்கப்பட்டவர்கள் அதை வாசித்து என்னிடம் கணக்கடிதங்கள் எழுதியிருக்கின்றார்.
அதாவது உங்களுடைய அனுபவங்களை பற்றி எழுதினாலும் கூட அது இன்னொருவருடைய அனுபவமாக கூட இருக்கும் இல்லையா?
இருக்கும். நிச்சயம் அப்படி எழுதும் பொழுது அது மற்றவருடைய அனுபவமாக உணர்ந்ததுகளும் எங்களை கடிதம் எழுதியிருக்கின்றன. இதில் ஒன்று சொல்லலாம், காண்டேயர் என்ற நாவலாசிரியர் கதை எழுதிய போது ஒரு நாவலை எழுதிட்டால் சில பெண்கள் வந்து கதவை தட்டி கேட்பார்களாம், என்னுடைய கதை உங்களுக்கு எப்படி தெரிந்தது? ஆக அந்த அனுபவம் மாதிரி எனக்கு கிடைக்க பெரிசாக கிடைக்கவில்லை, இருந்தாலும் சிலர் அதை உணர்ந்திருக்கின்றார்கள்.
இந்த சிறுகதைகள் என்று சொல்லும் பொழுது இவற்றை நீங்கள் நூலாக வெளியிட்ட அனுபவம் இருக்கிறதா?
இல்லை, இன்னும் வெளியிடவில்லை. எனக்கு வெளியிட வேண்டிய ஒரு எண்ணம் இருக்கின்றது.
கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஏனென்றால் இன்று நீங்கள் 60ஆம் ஆண்டு காலப்பகுதியில் எழுதிய அந்த கதைகள் அன்றைய காலகட்டத்தினுடைய ஒரு கால கண்ணாடியாக இருக்கும் இல்லையா?
கட்டாயம் நான் செய்ய இருக்கின்றேன். சொந்த செலவில் தான் வெளியிட வேணும்.
அதை நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும். அதற்கு புலம்பெயர்ந்த எங்களுடைய வாசகர்களும் கை கொடுப்பார்கள். நிச்சயமாக செய்ய வேண்டும். ஏனென்றால் உங்களை போன்ற எழுத்தாளர்கள் ஈழத்திலே அந்த காலகட்டத்திலே கொடுத்த அந்த நிகழ்வுகள் வரலாற்று பதிவுகளாக இன்று
இருக்க வேணும்
இருக்கும் இல்லையா?
அப்படிதான்.
ஆமாம். அதேவேளை சிறுகதை என்ற ஒரு அந்த தளத்தை தவிர்த்து கட்டுரைகள் என்ற அந்த தளத்திலே உங்களுடைய பயணம் அப்படி அமைந்திருந்தது.
கட்டுரை என்று சொல்லும் பொழுது நான் பெரிய இலக்கிய கட்டுரைகள் எழுதியில்லை, சுற்றாடல் பாதுகாப்பு சம்பந்தமான பல கட்டுரைகள் எழுதுகின்றேன். அது காரணம், நான் ஆசிரியர் தொழிலை விட்ட பின்னர் போர்வுட் என்ற நிறுவனத்திலே வேலை செய்தேன். போர்வுட் என்ற நோவே நாட்டை சேர்ந்த வெளிநாட்டு அறிவுசாரா நிறுவனம், அது நான் ஆலோசகராக வேலை செய்தபோது எனக்கு பொறுப்பு தந்தார்கள். சுற்றாடல் பாதுகாப்பு பற்றியும் மாணவர்களிடையே குடிவை போதவத்தை தடுக்கிற நிகழ்ச்சியை பற்றியும் எனக்கு ஒரு பொறுப்பு தந்தார்கள். அப்போ சுற்றாடல் பாதுகாப்பை பற்றி நான் எழுதி மர நடுகை திட்டங்கள், வெள்ளையிலே சவுக்கு மரங்கள் நட்டது நாங்கள் தான்.
ஓ,
நான் நின்று வெயிலில் நின்று நடுவித்து தண்ணி ஊற்றி நடந்தோம். இப்பொழுது சில பேர் கிளைகள் வெட்டி கொண்டு போகிறார்கள். அந்த உணர்வு மக்களுக்கு வரவில்லை. அது வரவணும் என்று சொல்லி நான் பல கட்டுரை எழுதின போது யாழ்ப்பாணத்தில் உள்ள உதயன் பத்திரிகை போன்றவை எனக்கு இடம் தந்து எழுதினோம். மறது அப்படியே இலங்கை பத்திரிகைகள் தருகின்றன. அந்த கட்டுரைகள் மாத்திரமல்ல குடியுரிமை போதப்பெற்ற உதவித்து பாவிப்பை தடுக்கணும் என்பதற்காக மாணவர்கள் பயன்படக்கூடிய பல கட்டுரைகள் எழுதுகின்றனர். அவற்றை மாணவர்கள் வாசிக்கின்றார். அது மாத்திரமல்ல யாழ்ப்பாணத்தில் பரித்துறையில் உள்ள காட்லி கல்லூரி, மெதரிஸ் கேர்ள்ஸ் காலேஜ், மற்றது வேலாயுதம் மகாவித்தியாலயம், மற்றது வட இந்து மகளிர் கல்லூரி, இதில் இருந்து 20 பிள்ளைகள் எடுத்து ஒவ்வொரு மாதமும் போரோட்டு கலைத்து சந்திப்போம். இளைஞர்களுக்கு இந்த இதை ஊட்டி வளர்த்தபடியால் பல்கலைக்கழகத்தில் போன மாணவர்களுடைய சொன்னார்கள், தாங்கள் குடிப்பதில்லையா என்று, சிகரெட் குடிப்பதில்லையா என்று. அதை தொடர்ந்து இருக்கணும் நான் விரும்புகிறேன். அப்படியான கட்டுரைகள் ஏராளமாக நான் எழுதியிருக்கின்றேன்.
நாவலப்பட்டியில் இருந்த காலகட்டத்திலே, குறிப்பாக நீங்கள் இந்த இந்து சாமிய மரபிலே உங்களுடைய வாழ்க்கை அமைந்திருந்த காரணத்தினால், நாவலப்பட்டியிலே எங்களுடைய ஆத்மஜோதி முத்தையா அவர்கள் வெளியிட்ட அந்த ஆத்மஜோதி பத்திரிகையிலே உங்களுடைய பங்களிப்பு எதுவும் இடம்பெறும்?
சில கட்டுரை எழுதுகிறேன். அதாவது ஞானமும் விஞ்ஞானமும் என்ற கருத்து, இப்போ எங்களுடைய சமயத்தில் விஞ்ஞான கருத்து இருக்கிறது.
ஆமாம்.
அவற்றை நான் கண்டுபிடித்து விஞ்ஞானத்தை எழுதியிருக்கின்றேன். விஞ்ஞானம் பற்றிய விஞ்ஞானம் எப்படி தொடர்படுகிறது, தாவரங்களுக்கு உயிரிழப்பு கண்டுபிடித்தவர்கள் என்று சொல்வார்கள், ஆனால் மாணிக்கவாசகர் தான் முதலுக்கு தாவரத்தை உயிரிழப்பு கண்டு கண்டுபிடித்தவர். உள்ளாகி பூடாய் பூர்வாய் மரமாகி.
ஆமாம்.
பல்விரமாக என்று அந்த இதில்.
ஆமாம்.
புல்லாய் புல்வாய் மரமாகி என்று சொல் அதில் அவைக்கு உயிர் இருக்கின்றதாக காட்டியிருக்கின்றன. செல்லானுகின்ற தாவர சங்கமத்துள் எல்லா புறப்பும் பிறந்துழைத்து என்ன பெருமான் சொல்லிக்குள்ள
அந்த புறப்பு
புறம் அப்போ தாவரத்துக்கு உயிர் இருக்கின்ற அவர் சார்ந்தவர். அது ஜேசி போஸ் கண்டுபிடிச்ச என்று விஞ்ஞானம் சொல்கிறது.
ஆனால்
அந்த காலத்திலேயே ஞானம் கண்டுபிடித்தது அவர் விஞ்ஞானி என்று சொல்லவில்லை, அவர் ஞானி என்று சொன்னார், விஞ்ஞானி என்று சொல்லவில்லை.
அப்போ
இவற்றையில் அங்கே நான் கற்று எழுதினேன். சைவ சமயம் விஞ்ஞான கருத்துக்களை உள்வாங்கி செயற்பட கருத்து என்னது, அது தனியாக எழுத வேண்டிய சொல்ல வேண்டிய ஒரு பேச்சாகும்.
இதில் உங்களுடைய ஆசிரிய பணி என்பது நீங்கள் எந்த துறையிலே? நீங்கள்
நான் ஒரு விஞ்ஞான ஆசிரியராக இருந்தேன். அதே மாத்திரமல்ல கரைக்குடம் டெவலப்மெண்ட் சென்டர் பாட விஞ்ஞான பாட அபிவிருத்தி நிலையம் பாடவிதான அபிவிருத்தி நிலையத்தில் நான் 4 வருஷம் பேர் செய்தேன். புத்தகம் எழுதுகின்ற கமிட்டியில் அங்கத்தவராக இருந்து மாணவர்களுக்கான புத்தகங்கள் எழுதினோம். அதே சமயத்தில் ஆசிரியருக்கான நிகழ்ச்சிகளை நடத்தினோம். இலங்கை வானொலியில் கல்வி சேவையில் ஆசிரியருக்கான நிகழ்ச்சிகள், மாணவர்களுக்கான பாடங்களை ஒரு நாடக ரூபத்தில் எழுதி அறிமுகப்படுத்தி நடிகர்களை கொண்டு நடிப்பித்து விஞ்ஞான கருத்துக்களை சொன்னோம்.
அருமை.
அதே காலஞ்சென்ற பாலச்சந்திரன் அவர்கள்,
நடிகர் பாலச்சந்திரன்
அவர்கள், காலஞ்சென்றவர் அவருடைய நண்பர், எனக்காக வந்து ஸ்டூடியோவில் வந்து இந்த விஞ்ஞான பாடங்களை தன்னுடைய நண்பரையும் கூப்பிட்டு இலவசமாக நடித்து தந்தவர்கள். அது பிரபலமாகி மாணவர்கள் கேட்டார்கள், ஆசிரியர் நன்றாக சொன்னார்கள். அப்போ ஆசிரியர் நிகழ்ச்சிகளையும் மாணவர் நிகழ்ச்சிகளையும் இலங்கை வானொலியில் நடத்தியிருக்கின்றோம்.
இப்படியான இந்த உங்களுடைய பங்களிப்புகள், குறிப்பாக நீங்கள் எழுதிய அந்த சிறுகதைகள் மற்றும் இப்படியான ஒலி ஆவணங்கள், இவற்றை எல்லாத்தையும் நீங்கள் சேமித்து வைத்திருக்கிறீர்களா, அல்லது அவற்றினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது?
அந்த வானொலியில் நடத்துகிற விஷயங்கள் இன்னொன்று சொல்லணும் நான் உங்களுக்கு. அகல் விளக்கு என்ற ஒரு நிகழ்ச்சி மாணவர்களுக்காக நடத்தினோம். தொடர்ந்து நான் 1.5 வருஷம் நடத்தியிருந்தேன். அறிவியல் அரங்கம் நிகழ்ச்சி பெரியவர்களுக்காக, அதிலே வந்த கட்டுரைகளில் எடுத்து நான் விந்தைகள் சேர்ந்த விஞ்ஞானி என்ற புத்தகம் வெளியிட்டேன். அப்போ அது நான் அடித்த 3000 copies. இதுவரையில் 5 editions வந்திருக்கின்றன. 1 editionஐ NCBH இந்தியா வெளியிட்டது,
நியூ செஞ்சுரி புக்ஸ் நிறுவனத்தில்
லிமிடெட்.
அருமை. அருமை.
வெளியிட்டது. இதுவரையில் 10,000 copies விற்றுருக்கு இலங்கையில்.
இப்படியான ஒரு பெரிய தொகை விற்பது என்பது உண்மையிலேயே ஒரு பெரிய சாதனை என்று சொல்லலாம்.
ஆனால் அந்த பணம் வந்த நான் சொல்லலை, அந்த நானே என்னுடைய செலவில் தான் நீங்கள் அடிச்ச எல்லா புத்தகம்.
ஓஹோ.
ஆகவே செலவும் வரவும் சரியாக இருக்கும்.
ஆமாம்.
சபா ஜெயராஜா அவர்கள், பேராசிரியர் சபா ஜெயராஜா அவர்கள் விஞ்ஞான விஷயங்களை எளிதாக எழுதியுள்ளேன் என்று ஒரு பதிவு செய்திருக்கிறார். அதுதான் புத்தகத்தின் பின்பக்கத்திலே போட்டிருக்கிறேன். விஞ்ஞான விஷயங்களை எளிதாக சிம்பிளாக எல்லோரும் விளங்கத்தக்கதாக எழுதியவர் என்ற ஒரு பதிவை அழகான தமிழிலே எழுதியிருக்கின்றார்.
உங்களுடைய அந்த சிறுகதைகள் நீங்கள் இப்பொழுது மீண்டும் அதைவற்றை ஒரு நூலாக கொண்டு வர வேண்டுமென்றால், நீங்கள் ஆரம்ப காலத்திலே எழுதிய அந்த சிறுகதைகளை இன்னும் பாதுகாப்பாக?
சில கதைகள் இருக்கின்றன, எல்லாம் இருக்குன்னு நான் சொல்லவில்லை, கொஞ்சம் கஷ்டம். சில கதையை நான் தேடி எடுக்க வேண்டும். அப்படியான வெளியிடுற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கின்றது.
அருமை. எழுத்தாளராக மட்டுமன்றி இலங்கை வானொலியிலே கூட உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் வழங்கியிருக்கிறீர்கள். அந்த பங்களிப்பு எப்படி ஏற்பட்டது?
உண்மையிலே அது சொல்ல வேணும் என்றால் என்னை முதலில் பேச வைத்தவர் தன்னை அறியாமல் பேச வைத்தவர் சுந்தா சுந்தரலிங்கம் அவர்கள். அப்பொழுது ராயல் காலேஜில் நீங்கள் நிகழ்ச்சியை ரெக்கார்ட் பண்ணுவார்கள். ரெண்டு பக்கத்தில் அஞ்சு அஞ்சு பேரை வைத்து சில கேள்விகளை சுந்தா சுந்தரலிங்கம் கேட்பார். இந்த பக்கத்தில் கேள்வி கேட்கணும், அவர் கேள்வி கேட்டால் அவர் மறுமணி சொல்லணும், அவர் சொல்லாவிட்டு அடுத்த பக்கம் யாரும் சொல்லாவிட்டு சபையோர் நிறைய சபையில் இருந்தார்கள் பிள்ளை ஆக்கள். நானும் அதில் இருந்தேன். இவர்கள் கேட்ட கேள்வி ஒரு ஆசிரியர் கதை ஒன்று எழுதி கொண்டிருக்கார் பத்திரிகைகளை, என்ன கதை தொடர் கதை ஆசிரியராக என்றது ஒருவரும் சொல்லவில்லை. அப்போ நான் கை
வைத்தினேன்.
அப்போ ஒருவர் ஓடி வந்து மைக்கு கொண்டு வந்து பிடித்தார், வயரை எல்லாம் விட்டு கொண்டு வந்து பிடித்தார். இப்போ நான் சொன்னேன், கலமகளில் மாயாவி என்ற எழுத்தாளர் தொடர் எழுதி கொண்டிருக்கிறார் என்று சொன்னேன். சரியான மறுமொழி என்று சுந்தா சொல்லி போட்டு உங்களோட பேர் என்னென்னு கேட்டார். இரா சந்திரசேகரன் சொன்னேன். என்ன செய்கிறீர்கள் என்ற ஆசிரியர் பள்ளி ஆசிரியரா பத்திரிகை ஆசிரியரா என்ற நான் பள்ளி ஆசிரியர் என்ற வாரம்ப காலம் நான் கொழும்பு இருந்த காலம். அப்போ அவர் என்னை பாராட்டினவரன், அது எப்பொழுது ஒலிபரப்பாகிறது என்று நான் காத்திருந்த அந்த ஒலிபரப்பை கேட்டேன். அதான் என்னுடைய முதல் ஒலிபரப்பு. ரெண்டாவது ஒலிபரப்பு காவலூர் ராசுரை ஒரு நாடன நிகழ்ச்சி பார்த்து கொண்டார் அரங்கேற்றம். எனக்கு பின்னுக்கு காவலூர் ராசுரையும் சிலை சொல்கிறாரும் இருந்தார். நடனம் போய்கொண்டிருக்கிறவர் இட்டவர்களோட காவலூர் ஆசிரியர் எழும்பி என்ன முதல்ல சட்டினார். இதை பற்றி விமர்சனம் நாளைக்கு கலைக்கோலத்தில் நீங்கள் பேசணும்னு சொல்லி போட்டு
போயிட்டார்.
அப்போ நான் இன்டவல் என்ன செய்ய மேடைக்கு போய் அந்த பிள்ளைகளை சந்தித்து தகப்பனை சந்தித்து நட்டுவாங்க செய்த வலுவூர் ராமையாக வந்திருந்தார். அவரோட கதைத்து சில பேட்டியில் மாதிரி எழுத்து இரவிரவாக எழுதி அடுத்த நான் 4:30 ரெக்கார்டிங் செய்தேன். நல்ல பேச்சாக வந்தாண்டு அவர் சொன்னேன். அதன் பிறகு அவர் நடத்திய கலைக்கோலத்திலும் சிலை செல்வாதன் செய்திய நடத்திய கலைக்கோலத்திலும் இலக்கிய விஷயங்களை பேசுகின்ற நிகழ்ச்சி தான் கலைக்கோலம். பலமுறை பல விஷயங்களை பற்றி நான் கலைக்கோலத்தில் பேசியிருக்கின்றேன்.
இலங்கை வாழ்வினுடைய பொற்காலம் என்று சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்திலே உங்களுடைய பங்களிப்பு இடம்பெற்றிருக்கிறது இல்லையா?
என்னை அறிமுகப்படுத்துகிற இவரையும் சொல்லலாம். இன்னும் சொல்கிறதா இருந்தால் ஹரிஹர சர்மா அவர்கள், மற்றது சச்சுரேதநாதன், ராஜேஷ் சண்முகம் போன்றவர்களை குறிப்பிடலாம். இவர்கள் என்னை பயிற்சி அளித்த மாதிரி மற்றவர்கள் பயிற்சி அளிக்கவில்லை. இவர்கள் என்னை எப்படி பேச வேண்டும், எப்படி ஆறுதலாக பேச வேண்டும் என்றதெல்லாம் வானொலிக்கு ஏற்ற முறையில் என்னை பயிற்சி அளித்தார்கள்.
அருமை. இப்படியாக எழுத்தாளராக வானொலியிலே உங்களுடைய ஒரு நிகழ்ச்சி தயாரிப்பாளராக உங்களுடைய வாழ்க்கையை நடத்தியிருக்கிறீர்கள். இன்றைய காலகட்டத்திலே இப்பொழுது நீங்கள் ஒரு சமூக பணியாளராக இயங்கி வருகிறீர்கள், அதை பற்றி சொல்லுங்களேன்.
இப்பொழுது நான் பொருள் நிறுவனத்தில் வேலை செய்தேன். அதை விட்ட பின்னர் சாந்தியம் என்ற ஒரு நிலையத்தில் என்னை கூப்பிட்டார்கள். யாழ்ப்பாணத்தில் சாந்தியம் என்ற நிலையம் இருக்கின்றது,
உளவள நிலையம்.
உளவள நிலையம், அங்கே உளவள துணையாக அளிக்கிறார்கள் இலவசமாக. மக்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், கடந்த 30 வருஷ போராட்டத்தில் மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டார்கள், எத்தனை பேர் மனரீதியாக பாதிக்கப்பட்டார்கள், பல இழப்புகளை செய்தார்கள். அவர்களை தேடிச் சென்று அவர்களை கூட்டி வந்து இலவசமாக உளவள துணை கொடுக்கின்ற பயிற்சியை நாங்கள் செய்கின்றோம். மக்கள் பயிற்சி வைத்திருக்கிறோம், அவர்கள் செய்வார்கள். ஒருவரை கூட்டி வந்து 40 நிமிஷம் தனி அறையில் கலைத்து அவரை கலைக்க விடுறது. உளவள துணை என்பது புத்திமதி சொல்வதல்ல, அவரை கதைக்க சந்தர்ப்பம் ஏற்படுத்துவது. சில பேர் கதைக்க முடியாமல் இருக்கின்றார்கள். ஒரு பெண்ணை கண்டோம், தகப்பனையும் தன்னுடைய புருஷனையும் பிள்ளைகளையும் இறப்பில் பலி கொடுத்து நீரை கண்டவர், 10 வருஷம் பேசவில்லை, அவரை பேச வைத்தோம். ஆக அவருடைய துன்பங்களை கேட்டு கேட்பதே ஒரு உளவள துணை தான்.
உண்மை உண்மை,
லிசனிங் என்று சொல்கிறது. அப்போ கேட்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுக்கு உதவிகள் செய்து வாழ்வாரத்தை கொடுத்து செய்கின்ற ஒரு நிலையம். இதில் முக்கியமாக ஆசுவராக பேராசிரியர் டயா சோமந்திரம் அவர்கள் இருக்கின்றார்கள். டயா சோமந்திரம் இலங்கை யாழ்ப்பாணம் மெடிக்கல் கல்லூரியின் மனோதத்துவ பகுதியின் தலைவராவார். இப்பொழுது அடிலைட் கிளென்சைட் ஹாஸ்பிட்டலிலும் இருக்கின்றார். இங்கே 3 மாதம் வேலை செய்கின்றார், அங்கே இன்னும் பல 5 மாதம் வந்து வேலை செய்கின்றார். அவரோடு நான் 10 வருஷமாக வேலை செய்து கொண்டிருக்கின்றேன். பல புத்தகங்களை அவரோடு சேர்ந்து எழுதியிருக்கிறோம். பல ஆக்களை வைத்து நான் அதிலே இணைப்பாளராக இருந்து வேலை செய்திருக்கிறேன். சில கட்டுரை எழுதியிருக்கின்றேன். தமிழர் சமுதாயத்தில் உடல்நலம் என்ற புத்தகம், மென்டல் ஹெல்த் இன் த தமிழ் கம்யூனிட்டி. பிறகு சிறுவர் உடல்நலம், சைல்ட் சைக்காலஜி, இந்த புத்தகத்தை அடித்து முடித்து விட்டோம். இப்பொழுது அரசாங்கம் கேட்கறது, அதாவது வட குளத்தில் இருக்கின்ற அரசாங்கம் கேட்கறது இந்த புத்தகத்தில் சில கோப்பி தேவையாண்டு. ஆகவே அதை நாங்கள் இப்பொழுது திருப்பி மீள் பதிப்பு செய்வதாக எழுதி கொண்டிருக்கின்றோம். ஆக்களை அந்த ஆசிரியத்தை எழுதும் பொழுது இதை தொகுத்து வழிகிற இணைப்பாளராக நான் இருக்கின்றேன். இதில் முக்கியமாக தயாசோமந்தன் அவர்களும் கோகிலா மகேந்திரன் அவர்களும் வைத்தியகலாநிதி சிவயோகன் அவர்களும் ஆசிரியர்களாக இருந்து இந்த புத்தகத்தை வெளியிட ஆயத்தம் செய்து கொண்டிருக்கின்றோம்.
அதாவது உங்களுடைய வாழ்க்கையிலே இப்படியான இளம் பிராயத்திலிருந்து இன்றைய காலகட்டம் வரை பலவிதமான அனுபவங்கள், குறிப்பாக மலைய தமிழர்களுடைய வாழ்வியலை பற்றி நீங்கள் பதிவு செய்திருக்கிறீர்கள், அவற்றை நேரிலே கண்டு அவற்றை விட உங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற நிகழ்வுகளை பற்றி சிறுகதைகளாக பதிவு செய்திருக்கிறீர்கள். இன்று நீங்கள் சந்திக்கின்ற விடயம் என்பது இன்னும் ஒரு சவாலான ஒரு விடயம், அதாவது போர்னால் பாதிக்கப்பட்ட அபலைகள் அவர்களுடைய அந்த உள நலம் என்பது மிகவும் சவாலான ஒரு விடயம் இல்லையா? குறிப்பாக வெளியிலே பார்க்கும் பொழுது அவர்கள் சாதாரணமானவர்களாக தெரிவார்கள், ஆனால் அவர்களுக்கு உள்ளே இருக்கின்ற அந்த மன வடு என்பது மிகவும் பேசி பார்க்கும் பொழுது தான் புரியும் இல்லையா?
மிக உண்மை. இப்போ அங்கே உள்ளவர்களுக்கு மனவடு, நீங்கள் சொன்னீர்கள் மனவடு, ட்ரோமா என்று சொல்கிறது, மனவடு அதிகமாக இருக்கின்றது. கலெக்டிவ் ட்ரோமா என்று சொல்லப்படுகின்ற மனவடு எல்லோருலேயும் சில அளவு தாக்கமாக இருக்கின்ற போராட்டத்துக்கு பின்னர் அவர்களுக்கு நாங்கள் உளவள துணை செய்து அவர்களை காப்பாற்ற வேண்டியிருக்கின்றது. உளவள துணை ஆரம்பத்தில் செய்யாவிட்டால் அவர்கள் மிகவும் பாதிப்படைந்து மருந்து எடுக்க வேண்டிய நிலைக்கு வருவார்கள். மருந்து எடுக்க வேண்டிய நிலைக்கு வர முன்னர் உளவள சோதனை செய்து அவர்களை காப்பாற்றி விட்டால் அவர்கள் சாதாரண மனிதராக வந்து விடுவார்கள். அந்த பணியை எங்களுடைய பயிற்றப்பட்ட உளவள துணையாளர்கள் இலவசமாக எங்களுடைய மக்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள்.
உங்களை இந்த நிலையத்துக்கு தேடி வருபவர்கள் என்பதை தவிர நீங்களாகவே தேடி சென்றும் இந்த பணியை நீங்கள் செய்கின்றீர்கள் இல்லையா? இந்த சாந்தியம்
தேடி வருபவர் குறைவு, ஏனென்றால் தேடி வந்தால் தங்களுக்கு ஏதோ மன பிரச்சனை ஆக்கள் அறிவ கவலைப்படுவார்கள் அல்லது களங்கப்படுத்தி விடுவார்கள்
நிச்சயமா
என்று பயப்படுவார்கள் கூட. எங்களுடைய வெளிக்கல உத்தியோகர்கள் போய் வீடு வீடாக போய் பார்க்கும் பொழுது தங்களை வேலை செய்யும் பொழுது இப்படியானவர்கள் இருந்தால் அவரை இலவசமாக கூட்டி வந்து வாகனம் கொடுக்குறதா இருந்தால் வாகனம் கூட்டி வந்து இங்கே உளவள துணை செய்வோம். அது அங்கேயும் அவற்ற வீட்டிலையும் உளவள துணை செய்ய வேண்டிய வேலை இருந்தால் செய்வார்கள். இன்னும் தேவைப்பட்டால் நிலத்தை கூட்டி வருவார்கள்.
உண்மையிலேயே நீங்கள் செய்வது என்பது சாதாரணமாக ஒரு பண அளவிலே அளவிட முடியாத ஒரு பெரிய சேவை. ஏனென்றால் இது வந்து இப்படியான ஒரு சேவை என்பது எல்லாருமே செய்ய முடியாத ஒரு விடயம். பணத்துக்காக செய்கின்ற ஒரு விடயம் என்பது கூட ஒரு குறிப்பிட்ட எல்லையோடு நின்றுவிடும், ஆனால் ஒருவருடைய அந்த மனத்தை ஆற்றுப்படுத்தி அவரை பழைய நிலைக்கு கொண்டு வருவதோ அல்லது இயல்பு நிலைக்கு கொண்டு வருவது என்பதோ மிகுந்த ஒரு சவாலான ஒரு விடயம் இல்லையா?
பல பேர் அதில் வேலை சென்றிருக்கிறோம். இந்த இடத்துல நான் சில பேருக்கு நன்றி சொல்லணும்.
கண்டிப்பாக
புலம்பெயர்ந்த எங்களுடைய உறவுகளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். இந்த உசையிலே வந்திருக்கிறபடியால் நான் ஒன்று சொல்கிறேன், சிட்னி முருகன் கோயில் எங்களுக்கு பண உதவி அதிகமாக செய்திருக்கிறது.
ஓ அருமை அருமை.
சிட்னி முருகன் கோயில் நேற்று தான் சிட்னி முருகன் கோயிலுக்கு போகிறேன், அவரை கண்டு கதைக்க முடியவில்லை. ஆனால் அவர்கள் தொடர்ந்து எங்களுக்கு பண்பன்றுன்னு சொல்வார், நிதி உதவி நாங்கள் எழுதி கொடுத்த திட்டங்களுக்கு நிதி அனுப்பியிருக்கார். தனிப்பட்ட தங்களுடைய பெயர் சொல்ல விரும்பாத உசிலாளர்கள் இருக்கின்ற தாங்களே உழைத்து கொஞ்சம் நல்ல நிலைக்கு வந்தவர்கள் தனிப்பட்ட முறையில் சின்ன சின்ன வாழ்வாதார உதவிகளுக்கு எங்களுக்கு பணம் அனுப்புகிறார்கள்.
அருமை அருமை.
அது மாத்திரமல்ல வேறு நிறுவனங்கள் நாங்கள் பெரிய திட்டங்களுக்கு அவர்கள் நிதி கொடுப்பது உண்டு, அது போல இப்போ குறைவு. ஆகவே நாங்கள் புலம்பெயர்ந்த தமிழர் தமிழ் மக்களை தான் நாங்கள் நம்பியிருக்கின்றோம்.
கண்டிப்பாக இது காலத்திற்கேற்ப நாங்களும் புலம்பெயர்ந்த சமூகமும் உங்களுக்கு கை கொடுக்க வேண்டும். சாந்திகம் என்பது யாழ்ப்பாணத்திலே மட்டும் மையம் கொண்டு செயற்படுகின்ற
யாழ்ப்பாணம் ஒன்று எங்கள் கிளைகள் இல்லை. கச்சேரி நிலை ரோட்டில் கற்பவினர் ரோட்டில் இருக்கின்றது. உங்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில் போகணும் என்றால் அதனுடைய விவரங்களையும் டெலிஃபோன் நம்பர்களையும் தர முடியும்.
கண்டிப்பாக கண்டிப்பாக. இரா சந்திரசேகரன் என்ற பெயரிலே அறியப்பட்டவரும் சந்திரசேகர சர்மா என்ற பெயரிலும் நீங்கள் அறியப்பட்டிருக்கிறீர்கள். அந்த வகையிலே இன்று ஆஸ்திரேலிய நேயர்கள் மட்டுமன்றி இந்த ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உலகளாவிய நேயர்கள் பலருக்கும் உங்களுடைய அனுபவங்கள், உங்கள் வாழ்வியல் அனுபவங்கள், எழுத்துலக அனுபவம், தற்பொழுது நீங்கள் செய்கின்ற சமூக பணி போன்றவற்றை விரிவாக அறிந்து கொள்ள இந்த நேர்காணல் பெருமளவிலே கை கொடுத்திருக்கும் என்று நம்புகின்றேன். அந்த வகையிலே கலையகத்திற்கு வந்து உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நேர்கள் சார்பிலே எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
நன்றி கானா பிரபா அவர்களே. இந்த நிகழ்ச்சியில் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் அளித்த உங்களுக்கும் என்னை அறிமுகப்படுத்தி வைத்த எனது நண்பர் முருகபூதி அவர்களுக்கும், இங்கே இந்த சந்தர்ப்பத்தை அளித்த ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாமதத்துக்கும் நான் என்றென்றும் நன்றியுடையவனாக இருப்பேன். மிக்க நன்றி.
நன்றி. வணக்கம்.
வணக்கம்.